நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி. ஆஸ்திரேலிய செய்திகள் வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் புதிதாக 5 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது என்று மாநில சுகாதார அதிகாரிகள் அறிவித்தார்கள். மொத்தமாக தற்போது 8 பேருக்கு சமூக பரவல் மூலம் தொற்று ஏற்பட்டுள்ளது. புதிய நோய் தொற்றுகள் 2 இடங்களில் இருந்து பரவ ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. 5 பேருக்கு லிவர்பூல் மருத்துவமனையிலிருந்து ஆரம்பித்தது என்றும் மற்றைய 3 பேருக்கு தொற்று எப்படி ஏற்பட்டது என்ற விசாரணை தொடர்கிறது என்றும் அறிய வருகிறது. நோய் தொற்று பரவாமல் இருக்க வணிக நிறுவனங்கள் அதில் போதிய கவனம் செலுத்த வேண்டும் என்று நியூ சவுத் வேல்ஸ் மாநில பிரீமியர் கிளாடிஸ் பெரஜிக்லியன் எச்சரித்தார்.
It makes the job of our contact tracers that much more difficult if businesses aren't doing the right thing. And I have no patience anymore for businesses in particular who aren't doing the right thing.
இதற்கிடையில் நியூ சவுத் வேல்ஸ் மாநில எல்லை திறக்கப்படுவது தாமதப்படுத்தப்படலாம் என்று குயின்ஸ்லாந்து மாநில பிரீமியர் அனஸ்தேசியா பலஷே கூறினார். மாநில எல்லைகள் நவம்பர் 1ஆம் தேதி திறக்கப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டது. ஆனால் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நேற்று கண்டுபிடிக்கப்பட்ட சமூக பரவல் எங்கிருந்து ஆரம்பித்தது என்பதை அடுத்த சில நாட்களுக்குள் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் எல்லையை மீண்டும் திறக்கும் தேதி பிற்போடப்படலாம் என்று குயின்ஸ்லாந்து மாநில பிரீமியர் அனஸ்தேசியா பலஷே கூறினார்.
We will be monitoring this situation and I have said all along New South Wales is in school holidays. We will be watching that very closely over the next couple of weeks.
6வது நாளாக குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் சமூக பரவல் மூலம் யாருக்கும் தொற்று ஏற்படவில்லை. விக்டோரியா மாநிலத்தில் புதிதாக 11 பேருக்கு COVID-19 தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் 6 பேருக்கு தொற்று எவ்வாறு ஏற்பட்டது என்பது தெரியும் என்று மாநில சுகாதார அதிகாரிகள் கூறினார்கள். தொற்றுள்ளவர்கள் எண்ணிக்கையின் 14 நாள் சராசரி நேற்றைய சராசரியை விட சற்று குறைந்து 9.7 ஆகியுள்ளது. கொரோனா வைரஸ் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதற்கு இந்த சராசரி 5 அல்லது அதற்கு குறைவாக இருக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் எப்போது தளர்த்தப்படும் என்பதில் பொதுமக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் என்று விக்டோரியா மாநில பிரீமியர் டேனியல் ஆண்ட்ரூஸ் கூறினார்.
I and all the team and I think the vast majority of Victorians are determined to do this in a safe way, in a steady way so that we aren't pinballing in and out of onerous restrictions throughout the summer and well into 2021.
COVID-19 தொற்றினால் விக்டோரியா மாநிலத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை 809ஆகவும் நாடு முழுவதுமான எண்ணிக்கை 897ஆகவும் உள்ளது. மேற்கு ஆஸ்திரேலிய மாநிலத்தில் புதிதாக 2 பேருக்கு COVID-19 நோய் தொற்று இருப்பது உறுதியாகியுள்ளது. இருவரும் வெளிநாட்டு பயணிகள் என்றும் அவர்கள் விடுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மேற்கு ஆஸ்திரேலிய மாநில சுகாதார அதிகாரிகள் கூறினார்கள். அரசின் சர்ச்சைக்குரிய உயர்கல்வி குறித்த சட்டம் மூலம் ஆதரவாக 28 வாக்குகளும் எதிராக 26 வாக்குகளும் என்று 2 வாக்குகள் வித்தியாசத்தில் செனட் சபையில் நிறைவேறியுள்ளது. புதிதாக கொண்டுவரப்படும் இந்த சட்டம் 2021ஆம் ஆண்டு முதல் நடைமுறைக்கு வரும். கலைத்துறைகள் மற்றும் சட்டம் குறித்த பல்கலைக்கழக கட்டணங்கள் அதிகரிக்கும் அதேவேளை அறிவியல், கணிதம் மற்றும் பொறியியல் போன்ற துறைகளின் கட்டணங்கள் குறைக்கப்படுகின்றன. அத்துடன் பாதிக்கும் மேற்பட்ட பாடங்களில் சித்தி பெறாத பல்கலைக்கழக மாணவர்கள் அரசு வழங்கும் ஆதரவு தொகையை இழப்பார்கள். இந்த சட்டம் மூலம் மீண்டும் நாடாளுமன்றத்தில் வாக்கெடுப்பிற்கு அனுப்பி வைக்கப்படும். அதனை நிறைவேற்ற கோலிஷன் அரசிற்கு போதுமான வாக்குகள் உள்ளன என்பது நோக்கத்தக்கது. நிதியமைச்சர் மத்தியாஸ் கோமன் இந்த வருட இறுதியில் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தது நாம் அறிந்த செய்தி. ஆனால் அவர் இந்த மாத இறுதியில் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பான OECD-யின் பொதுச் செயலாளர் பதவிக்கு பரிந்துரைப்பதாக அரசு அறிவித்துள்ளது. இந்த பதவிக்கு தான் ஒரு வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்டது தனக்கு கிடைத்த மாபெரும் மரியாதை என்று மத்தியாஸ் கோமன் விவரித்தார்.
This is going to be a particularly important time in the history of the OECD. Practical cooperation has never been greater, whether when dealing with the pandemic, the challenge of climate change, education, the promise and challenges of the digital economy and narrowing differences on taxation policy.
COVID-19 தொற்றுநோய் அதிகமாக பரவிய காலத்தில் பல் கலாச்சார பின்னணியை கொண்ட விக்டோரிய மாநில இளையோரில் 85% இனவெறியை நேரடியாக அனுபவித்ததாக புதிய ஆய்வு ஒன்று கண்டறிந்துள்ளது. சென்டர் ஃபார் மல்டிகல்ச்சரல் யூத் என்ற அமைப்பு ஆஸ்திரேலிய நேஷனல் யூனிவர்சிட்டியுடன் இணைந்து நடத்திய ஆய்வில் 16 முதல் 25 வயதிற்குட்பட்ட 376 பேர் கலந்து கொண்டனர். பல்கலாச்சார பின்னணியை கொண்ட பலர் இனவரியை அனுபவித்திருந்தாலும் வெறும் 6% மட்டுமே அப்படியான சம்பவங்கள் குறித்து முறையிட்டுள்ளனர். இந்த ஆய்வில் கலந்து கொண்ட ஹஷ்வினா விமல்ராஜன் தனது அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்தார்.
This elderly gentleman came up to us and he politely warned us that the internationals are currently under watch because of COVID and we have nothing to worry about because it's only the Chinese that we should be worried about, but it's better if the internationals are all concerned about this pandemic as well. And he just walked away.
இனி இன்றைய நாணய மாற்ற நிலவரம். ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 71 அமெரிக்க சதங்கள், 131 இலங்கை ரூபாய் 91 சதங்கள், 52 இந்திய ரூபாய் 49 காசுகள், 97 சிங்கப்பூர் சதங்கள், 2.97 மலேசிய ரிங்கிட். செய்திகளில் இறுதியாக நாளைய வானிலை முன்னறிவித்தல். பெர்த் ஆங்காங்கே மிகமூட்டமாக இருக்கும், 22 செல்சியஸ். அடிலைட் மிகமூட்டமாக இருக்கும், ஆனால் பின்னர் தெளியும், 20 செல்சியஸ். மெல்பர்ன் ஓரிரு மழை பெய்து ஓயக்கூடும், 17 செல்சியஸ். ஹோபார்ட் லேசான மழை, 16 செல்சியஸ். கேன்பரா ஆங்காங்கே மிகமூட்டமாக இருக்கும், 16 செல்சியஸ். சிட்னி வெயிலடிக்கும், 25 செல்சியஸ். பிரிஸ்பர்ன் ஆங்காங்கே மிகமூட்டமாக இருக்கும், 31 செல்சியஸ். டாவின் ஆங்காங்கே மிகமூட்டமாக இருக்கும், 34 செல்சியஸ். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.